السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد، قنيت ركري الله بن أريار هلي تدرند صحيح البخاري لي كتاب الاعتصام بالكتاب والسنة قرآن يم سنة ويم پتر پدتل اند پهدي نام پدت ورهندوم. இன்ஷாஅல்லாஹ் இன்று அதிலிருந்து சில பாடங்களை படிக்க இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், பாப் மா ஜாஅ ஃபி இஜ்திஹாதில் கதா பிமா அன்ஸலல்லாஹ் தஆலா லிகௌலிஹி தஆலா வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃஉலாஇகா ஹுமுல் ظாலிமூன். ومدح النبي صلى الله عليه وسلم صاحب الحكمة حين يقضي بها ويعلمها ولا يتكلف من قبله، ومشاورة الخلفاء وسؤالهم أهل العلم. وبه قال حدثنا شهاب بن عباد قال حدثنا إبراهيم بن حميد عن إسماعيل عن قيس عن عبد الله قال قال رسول الله صلى الله عليه وسلم لا حسد إلا في اثنتين، رجل آتاه الله مالا فسلط على هلكته في الحق، وآخر آتاه الله حكمة فهو يقضي بها ويعلمها. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதாவுடைய 45வது வசனத்திலே கூறுகின்றான், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள். இந்த ஆயத்தை இமாம் அவர்கள் எடுத்து கூறி அவர்கள் தலைப்பு அமைக்கிறார்கள், அல்லாஹ் இறக்கியதை கொண்டுதான் தீர்ப்பளிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும், அல்லாஹ் இறக்கியதை கொண்டுதான் ஒருவர் தீர்ப்பளிக்க முயற்சிக்க வேண்டும். இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பிலே அமைத்திருக்கிறார்கள். அதற்குத்தான் சூரத்துல் மாயிதாவுடைய 45வது வசனத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள். ஹயர், இப்ப இந்த வசனம் அதுபோன்று இந்த வசனத்திலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்திலே நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள், அல்லாஹ் இறக்கியது என்ற அந்த வார்த்தை பெரும்பாலான மக்களுடைய சிந்தனையில் குர்ஆனை மட்டும் எடுத்துக்கொள்கிறது, அது தவறு. அல்லாஹ் இறக்கியது என்று பொதுவாக சொல்லப்பட்டால் அது குர்ஆனையும் எடுத்துக்கொள்ளும் ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் அல்லாஹுவால் இறக்கப்பட்டதுதான். அப்ப குர்ஆன் என்பது வஹ்யுன் மத்லூவுன், ஓதப்படக்கூடிய வஹி என்று சொல்லப்படும். ஹதீஸ் என்பது அதுவும் வஹிதான், ஆனால் வஹி கைர மத்லு, ஓதப்படாத வஹி என்று சொல்லப்படும். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை கூறினார்கள் என்றால் அது அவர்களாக சொன்னது அல்ல, அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு இறக்கப்பட்டதைத்தான் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாயிதாவிலே யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்லி இருக்கின்ற அந்த வசனம் ஹதீஸின்படி அமல் செய்யாதவர்களையும் எடுத்துக்கொள்ளும். குர்ஆனின்படி அமல் செய்யாதவர்களை, குர்ஆனின்படி தீர்ப்பளிக்காதவர்களை எப்படி அநியாயக்காரர்கள் என்று அந்த வசனம் சுட்டி காட்டுகிறதோ அது போன்றுதான், யார் ஹதீஸில் ஒன்று சொல்லப்பட்டதற்கு பிறகு அதை புறக்கணித்து விட்டு தங்களுடைய கியாஸ் அல்லது தங்களுடைய அறிவின் அடிப்படையிலே தீர்ப்பு சொல்வார்களோ அவர்களும் அநியாயக்காரர்கள் என்ற அந்த ஒரு பழி சொல்லிலே இடம்பெறுவார்கள். சொல்றது புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? ஒமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவர்களை அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறான். அந்த அல்லாஹ் இறக்கியது என்பது குரான் மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் அடங்கும். அதைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்கே நமக்கு பதிவு செய்கிறார்கள். அப்பதான் இந்த பாடம், இந்த ஹதீஸும், இந்த ஆயத்து குரான் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்ற பாடத்திற்கு கீழே அவங்க சொல்றதுக்கு பொருத்தமாக இருக்கும். அதே போல இந்த பாடத்துல இதற்கு முன்னாடி உள்ள பல அமர்வுகள்ல உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லி இருக்கிறோம், மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியது என்ற அந்த வார்த்தையும், அதே போல கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், கிதாப் என்ற வார்த்தையும் குர்ஆனையும் எடுத்துக்கொள்ளும், ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளும். குர்ஆன் என்று சொல்லப்பட்டால் மட்டும்தான் அந்த குர்ஆனை எடுத்துக்கொள்ளுமே தவிர கிதாப் என்ற வாசகம் எதையும் எடுத்துக்கொள்ளும், ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளும். கிதாபுல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளும். இதற்கு முன்னாடி பாடத்தில் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதாவது ஒருவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் விபச்சாரம் என்ற செயலை செஞ்சிடுறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த தீர்ப்புக்காக வேண்டி வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹுவின் கிதாபை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ரஜிமு சட்டத்தை சொல்றாங்க. அப்ப ரஜிமு சட்டம் அல்லாஹ்வுடைய கிதாபுல குர்ஆன்ல ஓதப்படக்கூடிய வசனமாக இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கிதாபை கொண்டு உங்களுக்கு தீர்ப்பளிப்பேன் என்று சொல்லி அவர்கள் சட்டத்தை சொல்றாங்க. அப்ப அந்த சட்டத்தையும் கிதாபுல்லாஹிற்குள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு புரிய வைக்கிறார்கள். அதாவது கிதாபுல்லாஹ் என்று சொன்னால் அதிலே ஹதீஸும் அடங்கும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள், யாரை, சாஹிபல் ஹிக்மா, இல்மு உள்ளவர்களை, ஞானம் உள்ளவர்களை, ஒரு விஷயத்தை பற்றி தெளிவான நிறைவான இல்ம் அறிவு, அதற்கு ஹிக்மத் என்று சொல்லப்படும். ஹிக்மத் உடையவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்கள். எப்போது, ஹீன யக்துய் பிஹா, அந்த ஹிக்மத்தின் அடிப்படையில், ஞானத்தின் அடிப்படையில் அவர் தீர்ப்பளிக்கும் போது, வயு அல்லி முகா, அவர் அந்த ஹிக்மத்தை, ஞானத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். வலாயத கல்லஃபு மின் கிபலிஹி, அவர் தன் புறத்திலிருந்து எதையும் சொல்வதற்கு சிரமம் எடுத்துக்கொள்வது கிடையாது. அப்ப யார் ஒருவருக்கு குர்ஆன் சுன்னாவுடைய இல்மு கிடைக்க பெற்று அந்த இல்மின் அடிப்படையிலே மக்களுக்கு தீர்ப்பு சொல்கிறார், அந்த இல்மை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார், தன்புறத்திலிருந்து ஒரு கருத்தை சொல்வதற்கு அவர் எப்போதும் சிரமம் எடுத்துக்கொள்ளவில்லை, இப்படிப்பட்டவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொல்லி இருக்கின்றார்கள். அதுபோன்று ஹலீஃபாக்கள், அதாவது அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹும் ஆகிய ஹலீஃபாக்கள் அஹ்லுல் இல்ம் இடத்திலே, இல்மு உள்ளவர்களிடத்திலே மஷ்வராக்கள், ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு சிரமமான சட்டங்களிலே இல்மு உடையவர்களிடத்திலே அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள். முஷாவரத்தில் ஹுலஃபா வஸ்வாலிஹிம் அஹ்லல் இல்மி. அப்ப இந்த ஒரு தலைப்பிலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேலும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறார்கள். அதாவது குர்ஆனுடைய இல்மு, சுன்னாவுடைய இல்மு அல்லாஹு தஆலா அவனுடைய நபியின் உம்மத்திலே பரவலாக வைத்திருக்கிறான். ஒருவரிடத்திலே அதிகமாக இல்மு இருக்கலாம், ஒருவரை பார்க்கிலும். அப்ப யாரிடத்திலே குறைவாக இல்மு இருக்கிறதோ அவர் தனக்கு தெரியாத விஷயத்தை தனக்கு தெரிந்த அஹ்லுல் இல்ம், கல்வி உடையவர்களிடத்திலே கேட்பதிலே வெட்கப்படக்கூடாது. அவர்களிடத்தில் கேட்டுத்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அவர்களாக யூகித்துக் கொண்டு இல்ம் இல்லாத விஷயத்திலே இப்படித்தான் இருக்கும், இப்படி இருக்கலாம் என்று முடிவு செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் நமக்கு முன்னால் சென்ற சிறப்பிற்குரிய ஹலீஃபாக்களுடைய பழக்கம் அப்படித்தான் இருந்தது. அப்ப அவர்கள் எங்கேயாவது யூகத்தின் அடிப்படையிலே முடிவு செய்தார்களா தெரியாத விஷயத்தை என்றால் இல்லை. தனக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் உடனடியாக அஹலுல் இல்ம் அறிஞர்களை கூப்பிட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபியினுடைய இல்மை கற்றறிந்த சஹாபாக்களாக அறியப்பட்ட அப்துல்லா இப்னு மசூத், முஆத் இப்னு ஜபல், உபை இப்னு கஅப், இப்னு அப்பாஸ் போன்ற இல்முடைய சஹாபாக்களை ஒருங்கிணைத்து அவர்களிடத்தில் அந்த பிரச்சனையை முன்வைப்பார்கள். இது விஷயமாக உங்களிடத்தில் ஏதாவது குரான் சுன்னாவுடைய வழிகாட்டுதல் இருக்கிறதா என்று. அப்ப அந்த சஹாபாக்கள் என்ன விஷயத்தை ஆதாரத்தோடு சொல்கிறார்களோ அதை கேட்டுத்தான் ஹலீஃபாக்கள் அமல் செய்யும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்ப அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய நிலைமையே இப்படி இருந்ததென்றால் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு கீழும் இருக்கக்கூடிய சாதாரண உலமாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இங்கே தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. இவ பெரும்பாலும் மக்கள் என்ன செய்து விடுகிறார்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் படிக்கிறார்கள், படித்ததற்கு பிறகு அவர்களாக பின்னால் யூகிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள், எப்படி இப்படித்தான் இருக்க வேண்டும் அல்லது இப்படி இருக்கலாம் என்று அவர்களுடைய யூகத்தின் அடிப்படையிலே அவர்கள் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு தீர்ப்பு சொல்லிவிடுகிறார்கள் அல்லது கருத்து சொல்லிவிடுகிறார்கள். இது தவறான ஒரு நிலைப்பாடு. அப்ப எது விஷயத்திலே நமக்கு குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து தெளிவான ஒரு இல்ம் ஆதாரப்பூர்வமாக இல்லையோ அந்த விஷயத்தில் உடனடியாக நாம் கியாஸ் செய்வதோ அல்லது நம்முடைய கருத்தை யூகிப்பதோ கூடாது. மாறாக அஹலுல் இல்ம் என்று அறியப்பட்ட கல்விமான்களிடத்திலே மஷ்வரா கேட்க வேண்டும். இது விஷயமாக உங்களிடத்தில் ஏதாவது கல்வி இருக்கிறதா, இல்ம் இருக்கிறதா, ஹதீஸ் இருக்கிறதா, அல்லது இது விஷயமாக நீங்கள் ஏதாவது படித்திருக்கிறீர்களா என்று நாம் கேட்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது மக்களுடைய நிலைமையில ஃபத்வா என்பது, மக்களிடத்திலே ஃபத்வா என்பது அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மக்கள் பேசக்கூடிய ஒரு செய்தியாகவே ஃபத்வா என்பது மாறிவிட்டது. இன்னும் சில பேர் எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னு சொன்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அந்த விஷயத்துக்கு அவங்களிடத்தில் ஆதாரம் கேட்டா, இதுக்கு நீங்க என்ன ஆதாரம் கேட்கறீங்க, இப்படித்தானே இருக்கணும். அப்ப ஒன்று அவர்கள் தெளிவாக படித்திருக்க வேண்டும் அல்லது ஏதாவது உலமாக்களுடைய ஃபத்வாக்களை அவர்கள் கற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லாம தனக்கு தெரிந்த ஒரு அற்பமான விஷயத்தை கொண்டு மட்டும் யூகித்து முடிவு செய்வது, இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு ஒரு நிலைக்கு தள்ளிவிடும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேயே நடந்த ஒரு பிரச்சனை. ஒரு மனிதர் ஜிஹாதுக்கு போனாங்க, போகும்பொழுது அவருடைய தலையில காயம் ஏற்பட்டுருச்சு. அந்த நேரத்தில் அன்றைக்கு இரவு அவருக்கு தூங்கும் பொழுது அவருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு. அப்ப காலையில் அவர் எந்திரிச்சாரு, சுபு தொழுகைக்கு மக்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்ப பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி என் மேல குளிப்பு கடமை ஆயிருச்சு, ஆனா என் தலை உடஞ்சிருக்குது, காயமா இருக்குது, நான் என்ன செய்யன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, குளிப்பு கடமையானா கண்டிப்பா குளிச்சுதான் ஆகணும் என்று தயமுத்துடைய சட்டத்தை தெரியாத சிலர் சொன்ன உடனே அவரும் தண்ணியை தூக்கி ஊத்தி குளிச்சுறார். அப்ப தலையினுடைய உடஞ்ச பகுதியிலிருந்து தண்ணி அவருடைய தலைக்குள்ளார போய் அவரும் இறந்து போயிறார். அப்ப இந்த செய்தி கிடைக்க வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கல்வி உடையவர்களிடத்திலே கேட்டிருக்க வேண்டாமா, அல்லாஹ் ஸஅல்துமூஹு, இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிருக்க வேண்டாமா, கத்தல்துமூஹு, அவரை கொன்று விட்டீர்களே நீங்கள். என்ன சொன்னாங்க, கத்தல்துமூஹு, அவரை நீங்கள் கொன்று விட்டீர்களே. இன்னமா ஷிஃபாவுல் ஐஸ்வால், அறியாமையை நீக்கக்கூடியது, அறியாமையின் நிவாரணம் கேட்பதுதான். நீங்க கேட்டிருக்கணுமே, கேட்காம ஏன் இப்படி சொன்னீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஹயர். அப்ப நம்ம அடுத்த ஹதீஸ் என்ன சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, லா ஹஸத இல்லா ஃபித்னதைனி, பொறாமை என்பது கிடையாது இரண்டு விஷயங்களில் தவிர. அப்ப ஒரு மனிதர் மேல நம்ம ஆசைப்படுறது என்றால் இரண்டு விஷயங்களில் தான் நாம் ஆசைப்பட முடியும். ஒன்று என்ன, ஒருவர் யார், ரஜுலுன், அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், ஆனால் அவர் அந்த செல்வத்தை அந்த செல்வத்தை சத்தியத்தில் அழிப்பதிலே அவர் அப்படியே ஒப்படைத்து விடுகிறார். சத்தியத்தை பரப்புவதிலே, சத்தியத்திற்காக அழிப்பதிலே, அதாவது சத்தியத்தை பரப்புவதற்காக அந்த செல்வத்தை முழுக்க முழுக்க அவர் வக்ஃபு செய்து விடுகிறார். இவர் மீது பொறாமைப்படலாம். நல்ல கவனமா கேளுங்க. அதாவது இருவர் மேல ஆசைப்படலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு அழகான மனிதரை பார்த்தோ அல்லது வேற ஏதாவது துன்யாவுடைய செல்வம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து நம்ம ஆசைப்பட முடியாது, அவர் மாதிரி யாரெல்லாம் எனக்கு கொடு அல்லது அவரை மாதிரி நான் ஆகணுமே சொல்லி. ரெண்டே ரெண்டு மனிதர்களை தான் சொல்றாங்க. ஒரு மனிதர் யாரு, செல்வமுடையவர். ஆனா அந்த செல்வத்தை அவர் சத்தியத்துக்காக அளிக்கிறார். ஃபஸல்லதஹு அலா ஹலகத்திஹி ஃபில் ஹக்கி, சத்தியத்திற்காக அந்த செல்வத்தை அப்படியே அழித்து விடுகிறார். அதாவது ஹதீஸுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, முழுக்க முழுக்க அந்த செல்வத்தை அப்படியே சாட்டி விடுகிறார். யார் வேணாலும் எப்ப வேணாலும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக என்னிடத்துல கேளுங்க. அல்லாஹ்வுடைய தீன்ல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புறதுக்காக, ஏழைகளுக்காக, தீனுடைய மற்ற காரியங்களுக்காக முழுக்க முழுக்க செல்வத்தை அப்படியே ஒப்படைச்சிறார். எதுக்கு வேண்டுமானாலும் செலவு பண்ணலாம். அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து நாம் ஆசைப்படலாம். இன்னொருவர் என்ன, அல்லாஹ் அவருக்கு இல்மை கொடுத்திருக்கிறான், ஞானத்தை கொடுத்திருக்கிறான். அந்த இல்மை கொண்டு அவர் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கிறார். அந்த இல்மை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்ப இந்த ரெண்டு மனிதர்கள் மேல நம்ம ஆசைப்படலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்முடைய பாடத்தோட இங்கே சம்பந்தப்படக்கூடியது என்னன்னு சொன்னா, இந்த இரண்டாவது செய்தி, ஒருவருக்கு அல்லாஹ் ஹிக்மத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப ஹிக்மத் என்பது என்ன? அல்லாஹ் கொடுத்த ஹிக்மத் என்பது அல்லாஹு தஆலா அதை குர்ஆனிலே கொடுத்திருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸின் மூலமாக கொடுத்திருக்கிறான். அதான் ஹிக்மத் என்பது. அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பதுதான் அறிவே தவிர, ஒரு மனிதர் தானாக சிந்திப்பது அறிவு அல்ல. அதே போல அறிவு என்பது அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுத்தலா இனி புதுசா யாருக்கும் வகை இறக்க மாட்டான். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா மணிக்கணக்கா பயான் செய்வாங்க, ஆனா குர்ஆன் ஆயத்து சொல்லியிருக்க மாட்டாங்க, ஹதீஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. கேட்டா இது அல்லாஹ் எங்களுக்கு அப்படியே ஞானமா உள்ளத்துல போடுறதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அல்லாஹ் உள்ளத்துல ஞானமா போடுறதுன்னு சொன்னா, நம்ம எப்படி உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது அல்லாவின் புற, அதாவது நீங்க பேசக்கூடியது அல்லாவின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது நம்ம எப்படி சொல்ல முடியும், வஹி வருதுன்னு சொல்ல முடியுமா? அல்லது உங்களுடைய உள்ளத்துல உதிக்கக்கூடியதெல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்கு நேரடியாக ஒத்து வரக்கூடியது என்று உறுதியா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்ல வேண்டியது குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நமக்கு சொல்லிவிட்டான். இனிமே புதுசா அல்லாஹ் ஒன்ன சொல்ல போறதில்லை. ஆலிம்களுடைய கடமை என்ன? அதை படித்து கற்று அதை தெளிவாக தெரிந்து பிறருக்கு சொல்வதுதான் கடமையே தவிர, அவர்களாக ஒன்றை யூகித்து சொல்வது அவர்களுக்கு அழகல்ல. அப்ப இந்த விஷயத்தை இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பது என்ற அந்த நூலில் இந்த ஹதீஸை பதிவு செய்து என்ன நமக்கு சொல்ல வருகிறார்கள் என்றால், இல்ம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அது குர்ஆனிலிருந்து கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கற்றுக்கொள்ளப்பட்ட இல்மை ஒரு மனிதன் மறைக்க கூடாது, அதை கொண்டு மக்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும். அதை பிறர் தேடி வரும் பொழுது அவர்களுக்கு அந்த இல்மை கற்பிக்க வேண்டும். புரியுதுங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அடுத்து முகீரா இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதாவது ஒரு கற்பம் தரித்திருக்கக்கூடிய அதாவது கர்ப்பஸ்திரியா இருக்கக்கூடிய ஒரு பெண் அடிக்கப்பட்ட போது அந்த பெண்ணுடைய கர்ப்பம் கலைந்து விடுகிறது. கலைந்து ஒரு இறந்து, அதாவது குழந்தை இறந்து பிறந்துருது. அடிச்சதுனால குழந்தை பிறந்துருது, அந்த குழந்தை இறந்து பிறந்துருது. இப்ப இதுக்கு ஏதாவது குற்ற பரிகாரம் இருக்கிறதா? அந்த பெண்ணு சாகல. புரியுதுங்களா? அடிக்கப்பட்டதுனால கற்பம் கலைஞ்சிருது, குழந்தை இறந்து பிறக்குது. இதுக்கு என்ன பரிகாரம்? அப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஸஅல உமர் இப்னு அல்-கத்தாப் அன் இம்லாஸில் மர்அதி வஹிய அல்லதி யுத்ரபு பதனுஹா ஃபதுல்கி ஜனீனா. இப்ப ஏதோ ஒரு சண்டை வருது, அந்த சண்டையில வந்து ஒரு கர்ப்பஸ்திரி அடிக்கப்படுறாங்க. அடிக்கப்படும் போது அவங்களுடைய கர்ப்பத்திலிருந்து குழந்தை விழுந்துருது. விழுந்த குழந்தை உயிரோட இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, குழந்தை அடிச்சதுனால இறந்து பிறந்துருது. இப்ப என்ன சட்டம்? இப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது குறித்து சொல்ல தெரியல. அப்ப உடனே என்ன கேக்குறாங்க, ஐயுக்கும் சமியா மின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹி ஷைஆ, உங்களிலே யார் இது விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டிருக்கிறார்கள்? யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய சஹாபி வைக்கப்பட்டாங்களா? வைக்கப்படல. எல்லாருக்கும் மத்தியில பப்ளிக்கா கேக்குறாங்க இது விஷயத்துல, யாராவது நபி இடத்திலே கேட்டவர்கள் இருக்கிறார்களான்னு சொல்லி. அப்ப தனக்கு தெரியாததை கேட்பதுல மார்க்க விஷயத்துல எந்த விதமான வெக்கமும் பார்க்கக்கூடாது, அது வந்து ஒரு குறையான விஷயமும் கிடையாது. நம்மளை விட எவ்வளவோ பெரிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்து பல உயர்வுகளை சிறப்புகளை பெற்ற சஹாபாக்கள் எல்லாம் தனக்கு தெரியாத விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே கேட்டிருக்கிறார்கள். தனியா கூட்டிட்டு போய் கேட்கல, ஐயுக்கும் சமிஅ மினன் நபி ஃபீஹி ஷைஆ, மஜ்லிஸ்ல கேட்கிறாங்க, உங்களிலே யாராவது நபியிடம் இது விஷயமாக கேட்டவர்கள் இருக்கிறார்களா? அப்ப முகீரா இப்னு ஷுஅபா இவங்க பின்னாடிதான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழமையை பெற்றார்கள். முகீரா இப்னு ஷுஅபா சாஹிபு ஷுருத்தத்தில் ரசூல், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல போலீஸ் என்ற அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பல சஹாபாக்கள்ல பல விதமான அதாவது அமைப்புகளை வைத்திருந்தார்கள். சில சஹாபாக்களை ராணுவத்துக்கு தலைவர்களாக அனுப்புனாங்க, சில சஹாபாக்களை குற்றவாளிகளை பிடிப்பதற்காக வச்சிருந்தாங்க, அதே போல சில சஹாபாக்களை ரகசியத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க, சில சஹாபாக்களை குறிப்பிட்டு இல்முக்காக வேண்டி வைத்திருந்தார்கள், சிலரை குர்ஆனுக்காக வேண்டி வைத்திருந்தார்கள். அப்ப அந்த மாதிரி உள்ளவர்கள் முகீரா இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு தனி அதிகாரம் பெற்ற ஒரு சஹாபியாக இருந்தார்கள். அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அது குறித்து கேட்டிருக்கிறேன், அப்ப என்ன செய்யணும், ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும், அதற்காக வேண்டி அந்த குற்ற பரிகாரத்திற்காக ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும், அந்த அடிமை ஆணோ பெண்ணோ அப்படின்னு சொன்ன உடனே உமர் அவர்களிடத்தில் அப்படி சும்மா சொல்லிட்டு சாதாரணமா சொல்லிட்டு வெளியாயிர முடியுமா? உமர் அவர்கள் என்ன கேட்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து நீ இந்த ஹதீஸ கேட்டங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆதாரத்தை நீ கொண்டு வரணுங்கிறாங்க. அப்ப ஒரு சஹாபி சொன்னா ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற கருத்தில் அங்க சொல்லப்பட உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சொல்லல, இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு இப்படி தீர்ப்பு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப கண்டிப்பா உன்ன மாதிரி இன்னொரு சஹாபியும் கேட்டு இருப்பாங்க, நீ அதுக்கு எனக்கு தெளிவான ஒரு ஆதாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே முகீரா இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு யார போய் தேடுறது அப்படின்னு போனா முஹம்மது இப்னு மஸ்லமா என்ற சஹாபி கிடைக்கிறாங்க. அன்சாரிகள்ல ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் உமர் இடத்துல ஏற்பட்டுச்சு, உமர் கேட்டாங்க, அதுக்கு நான் ஹதீஸ சொன்னா அதுக்கு ஒரு ஆதாரம் கேட்கிறாங்கன்னு சொன்ன உடனே முஹம்மது இப்னு மஸ்லமா சொல்றாங்க, நானும் இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து கேட்டிருக்கிறேன். அப்ப இதே போல ஒரு பிரபல்யமான ஒரு பிரச்சனை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நடந்தது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ளார இருப்பாங்க, அபு மூசா அஷாரி வந்து கதவை தட்டுவாங்க, மூணு தடவை சலாம் சொல்லுவாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு பேசாம இருப்பாங்க, தட்டுறது தெரியும் அபு மூசான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவரை சோதிக்கிறதுக்காக வேண்டி பேசாம வீட்டுக்குள்ளாரே இருப்பாங்க பதில் சொல்லாம. அப்புறம் பார்த்தா தட்டுற சத்தம் கேட்காது, போய் ஆளை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா அபு மூசா அஷாரி திரும்பி போயிட்டு இருப்பாங்க, போய் கூட்டிட்டு வந்தோன்னு என்ன உங்களுக்கு எதிர்பார்க்க மாட்டீங்களோ, நீங்க பாட்டுக்கு தட்டிட்டு போயிட்டே இருப்பீங்களோ, இப்படித்தானே உங்க வீட்டு வாசல், அவங்க வந்து கவர்னரா இருந்தாங்க யாரு, அபு மூசா அஷாரி, மக்கள் வந்து எதிர்பார்த்திருக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அபு மூசா அஷாரி சொன்னாங்க, உமரே நான் எதிர்பார்க்கிறது என்னால முடியாது, உங்களுக்காக வேண்டி எதிர்பார்த்திருக்கிறது எனக்கு சிரமம் என்பதற்காக வேண்டிலாம் நான் போயிடல, நீங்க எனக்கு உடனே அனுமதி கொடுக்கலங்கிறதுனால கோச்சுக்கிட்டு நான் போயிடல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க மூணு தடவை சலாம் சொல்லுங்க, பதில் சொல்லனா திரும்பி போயிடுங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் போனேன் அப்படின்னு அபு மூசா அஷாரி சொன்னா. இதுக்கு ஆதாரம் கொடு, இதுக்கு நீ ஆதாரம் கொடுக்கல
அவ்வளவுதான் உனக்கு அடிதான் அப்படிங்கிறாங்க. உடனே அபு மூசா அஷ்ஆரி ரழியல்லாஹு அன்ஹு அங்கே இருந்து முகம் சோர்ந்தவர்களாக மஸ்ஜித் நபவிக்கு வந்தா அங்க சஹாபாக்கள் கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கும் உமருக்கும் ஒரு பிரச்சனை ஆகி போயிருச்சு, நான் இந்த மாதிரி திரும்ப வந்துட்டேன். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ சொன்னா, என்னோட இந்த மாதிரி ஹதீஸ கேட்டவங்க யாரையாவது ஒருத்தர சாட்சிய நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் சொன்ன உடனே, அப்ப அபு சயீத் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அன்சாரிகள் வயது குறைவாக இருந்த சஹாபி, நான் இதற்கு சாட்சி சொல்கிறேன் சொல்லி அவங்க வந்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு இடத்துல நானும் இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து கேட்டிருக்கிறேன் சொல்றாங்க. அப்ப ஒருவர் வந்து கல்வியில பல விஷயங்கள்ல பிரசித்தி பெற்றவராக ஒரு பெரிய முஜித்தகிதா இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் போவது ஆச்சரியமான ஒன்றும் கிடையாது, குறைவான ஒன்றும் கிடையாது. அப்ப உமர் போன்ற பெரிய சஹாபாக்களுக்கே 3 தடவைக்கு மேல அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா திரும்பி போயிருந்துங்கிற ஹதீஸ் தெரியாம இருந்திருக்குது. அது அவர்களுடைய அந்த கண்ணியத்தை குறைப்பதாக குறைக்கக்கூடிய ஒன்று கிடையாது. எப்ப தெரியுதோ அப்போ அதை ஏற்றுக்கொள்வது, அதுதான் இல்முடைய அழகு. அப்ப அந்த மாதிரிதான் இந்த இடத்திலையும் முகீரா இப்னு ஷுஅபா உமருடைய கேள்விக்கு பதில் சொன்ன உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அதுக்கு ஆதாரம் கேட்கிறாங்க, அதுக்கு ஆதாரத்தை கொண்டு வந்தவனே ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப இந்த ஹதீஸிலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்திலே நமக்கு ஹலீஃபாக்கள் தங்களுக்கு தெரியாததை பிறரிடத்தில் கேட்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நமக்கு இங்கே பதிவு செய்கிறார்கள். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் வந்துவிட்டால் அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்முடைய தீர்ப்பு அமைந்திருக்க வேண்டும், நாம ஒரு ஆராய்ச்சியை செய்யக்கூடாது என்பதையும் இங்கே நமக்கு பதிவு செய்கிறார்கள். அடுத்த படம் பாப் கவுலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் لتتبعن سنن من كان قبلكم وبه قال حدثنا احمد بن يونس قال حدثنا ابن ابي ذئب عن المقبري عن ابي هريره رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لا تقوم الساعه حتى تاخذ امتي باخذ القرون قبلها شبرا بشبر وذراعا بذراع فقيل يا رسول الله كفارس والروم فقال ومن الناس الا اولئك خير இந்த ஹதீஸினுடைய தலைப்பு என்ன, அதாவது இந்த பாடத்தினுடைய தலைப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலிருந்து ஒரு பகுதியை இமாம் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவீர்கள். இது ஒரு ஹதீஸினுடைய பகுதி. இது அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். கியாமத்து நாள் நிகழாது எதுவரை எனது உம்மத் முன்னால் சென்ற சமுதாயத்தை பின்பற்றக்கூடியதாக மாறுகிறதோ. எப்படி பின்பற்றுவார்கள், ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் அப்படியே பின்பற்றுவார்கள் அவர்களை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டுச்சு, யார் ரசூலல்லா முந்திய சமுதாயத்தவர்கள் என்று யாரை நீங்கள் சொல்கிறீர்கள், பாரசீகர்களையா ரோமர்களையா என்று. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு முஸ்லிம் குர்ஆன் சுன்னாவை விட்டுவிட்டு குர்ஆன் சுன்னாவை புறக்கணித்து விட்டு யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய மஜூசிகளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதை ஒரு பெரும் பாவம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அது மறுமையினுடைய அடையாளங்களிலே ஒரு அடையாளம். எந்த அளவுக்கு நீங்க குர்ஆன் சுன்னாவை விட்டு விலகி போவீர்கள் என்று சொன்னா, அப்படியே முழுக்க முழுக்க யூதர்கள் கிறிஸ்தவர்களை போன்று நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் அவர்களை போன்றே நீங்கள் செயல்படுவீர்கள். அப்ப இந்த ஹதீஸானது நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை உணர்த்துகிறது. நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அதை குர்ஆன் சுன்னாவோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து அதை சீர் செய்ய வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய ஏனைய இல்முடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, நாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே சுன்னாவின் அடிப்படையிலே இருக்க வேண்டுமே தவிர யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்திற்கு ஒப்பான எந்த செயல்களையும் நாம் செய்துவிடக்கூடாது. அதே போல அபு சயீத் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸிலிருந்து ஒரு தொடரை ஒரு பகுதியை எடுத்து இமாம் அவர்கள் தலைப்பாக வச்சிருந்தாங்க. லதத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஷிப்ரம் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிராஇன், ஜானுக்கு ஜான், முழத்துக்கும் முழம். ஹத்தா லவ் தஹலு ஜுஹ்ர தப்பின், அவர்களில் யாராவது ஒரு உடும்புடைய பொந்துக்குள் நுழைந்திருந்தாலும், தபிஅ்துமூஹும், நீங்களும் அவர்களை பின்பற்றி அந்த பொந்துக்குள் நுழைய முயற்சிப்பீர்கள். குல்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல் யஹூத வன் நசாரா, யூதர்களையும் நசாராக்களையும் நீங்கள் குறிப்பிடுகிறீர்களா? கால ஃபமன், வேறு யாரை நான் குறிப்பிடுவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் நம்ம, அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு உடும்புனுடைய பொந்து, உடும்பு பொந்துங்கிறது எவ்வளவு சின்னதா இருக்கும், உடும்புங்கிறது ஒரு சின்ன ஒரு மிருகம், அதனுடைய பொந்துக்குள்ளார அவர்கள் யாராவது போயிருந்தாங்கன்னு சொன்னா, இது ஊமை என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அல்லது இப்படியே ஒரு சம்பவம் முன்னாடி காலத்தில் ஏதாவது நிகழ்ந்திருக்கான்னு சொன்னா, அல்லாஹு அலம். அப்ப நமக்கு எந்த வகையிலும் ஒத்து வராதது அல்லது தேவையில்லாத ஒன்றாக இருந்தாலும், யூத கிறிஸ்தவர்கள் மேல இந்த உம்மத்துக்கு ஏற்படக்கூடிய மோகம், எப்ப ஒரு மனிதர் ஒருவரை பின்பற்றுவார், ஒருவர் மீது ஒருவருக்கு மோகம் ஏற்பட்டால் அவர்களை பின்பற்றுவார்கள். இன்று மக்கள் சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த நடிகர்கள் நடிகைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம், அந்த நடிகர் நடிகைகள் மேல அவர்களுக்கு இருக்கக்கூடிய மோகம் பிரியும். அப்ப அவர்களை இவர்கள் நேசிக்கின்ற காரணத்தால் அவங்கள மாதிரி ஆடை அணியறது, அவங்கள மாதிரி முடி வெட்டி கொள்வது, அவங்கள மாதிரி பேசுறது, அவங்கள மாதிரி நடக்கிறது, அவங்கள மாதிரி உணவருந்துறது, எல்லா விஷயங்கள்லையும் அவர்களை அப்படியே இவர்கள் காப்பி அடிக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம், அந்த முஹப்பத் ஏற்படும். அப்ப யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மேல உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முஹப்பத்தானது அவர்களை அப்படியே நீங்கள் பின்பற்றுவீர்கள். அப்படி பின்பற்றும் போது தேவையானது தேவையில்லாதது என்றெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எப்படியெல்லாம் அவர்கள் செய்தார்களோ அதை செய்வதுதான் நோக்கமாக இருக்குமே தவிர, அதுல வந்து பிரயோஜனம் இருக்கா இல்லையா, அதை நம்ம எப்படி செய்யலாம், நமக்கு அது தேவைனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் என்றெல்லாம் பகுத்து பார்க்கக்கூடிய அளவுக்குண்டான அறிவை இழந்திருப்பார்கள். எந்த அளவுக்கு முட்டாள்தனம் மிகச்சி விடும்னு சொன்னா, அவங்கள ஒருத்தங்க ஒரு உடும்பு பொந்துக்குள்ளார போயிருந்தாங்க போறாங்கன்னு சொன்னா, அதை பார்த்துட்டு இவனும் அந்த உடும்பு பொந்துக்குள்ளார போறதுக்கு முயற்சி பண்ணுவான், அதனால என்ன நன்மைங்கிறத பத்தி சிந்திக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இந்த விஷயத்தை, ஆடையினுடைய கலாச்சாரத்திலையும் சரி, அதே போல இன்னும் நிறைய விஷயங்கள்ல அவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இவர்கள், அதாவது உரிச்சு வச்ச மாதிரி இருக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதுல எவ்வளவு அசிங்கங்கள் இருக்குதுங்கிறத கூட பல நேரத்தில் மக்கள் பார்க்கறது கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இப்ப சில பேர் பேண்ட் போடுறாங்க பாருங்க, இந்த பேண்ட்டுகள்ல வந்து ரொம்ப மோசமா என்ன ஆயிருக்குது அப்படின்னு சொன்னா, முன்னாடி எல்லாம் வந்து தொப்புள் வரை தொப்புல இருந்து அந்த பேண்டுடைய இடுப்பு ஆரம்பிக்கும், இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு ஜானுக்கு கீழே இடுப்பு ஆரம்பிக்குது. அப்ப ஒரு ஜானுக்கு கீழே இடுப்பு ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா, அது எவ்வளவு ஒரு மோசமாக ஒரு காட்சியாக இருக்குது, தொழுகக்கூடிய நேரத்துல எவ்வளவு விகாரமா இருக்குது, நடக்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு விகாரமா இருக்கு. அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் உண்மையிலேயே கண்ணாடியில இது எனக்கு அழகா இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சிடும், எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காட்சியா இருக்குது. ஆனாலும் அவங்க செஞ்சிட்டாங்க, அதனால இவருக்கு அது அழகா தெரியுது. சில நேரத்தில் பார்த்தா அவ்வளவு கன்றாவியா இருக்குது, ஆனா அவனுக்கு அதை பார்த்துக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு அவன் நடக்கிறத பார்த்தீங்கன்னா, யா அல்லாஹ், பின்னாடியில இருந்து கத்தி இருந்த கழுத்தை தனியா சீவிடலாமான்னு தோணுது. ஆனா அவ்வளவு அசிங்கமும் அவங்களுக்கு கடைசியில அழகா தெரிய ஆரம்பிக்குது. இது இப்ப எவ்வளவு ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மையா இருக்கு, உடும்பு பொந்துக்குள்ளார ஒருத்தன் அவங்கள போயிருந்தாலும் கூட நீங்களும் போக முயற்சிப்பீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த அளவுக்கு இந்த உம்மத்து தன்னுடைய நேர் வழியை இழக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய விஷயம். ஹயர், அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு இப்படி சொல்றதுனால, அப்ப கண்டிப்பா இதை வந்து தவிர்க்க முடியாத ஒன்று என்ற அர்த்தம் கிடையாது. அதாவது மறுமையினுடைய அடையாளங்கள்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொன்னாங்கல்ல, இதை சில பேர் தவறா புரிஞ்சுக்கிறாங்க, அதான் ரசூல்லா சொல்லிட்டாங்களாங்க நடந்தாங்க ஆகும் அதனால மக்கள் செய்யறாங்க, அப்படி அர்த்தம் இல்ல அதுக்கு. புரியுதா உங்களுக்கு என்ன அர்த்தம்? கண்டிப்பா யாரோ ஒரு சிலர்கள் வழிகெடுவார்கள் என்பது வேற விஷயம், ஆனா அதிலிருந்து அச்சத்தை நாம் கடைபிடித்து, இந்த ஹதீஸ் நமக்கு அச்சத்தை ஊட்ட வேண்டும், பயத்தை ஊட்டணும், அல்ல அந்த மாதிரி நான் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப ஒரு மனிதன் பாவம் செஞ்சு நரகத்துக்கு போவான்னு சொல்லிட்டா, அதான் பாவம் செஞ்சா நரகம் இருக்குதுல்ல, நான் பாவம் செஞ்ச நரகத்துக்கு போறேன் நான் என்ன பண்றது, இப்படியா ஒரு அறிவாளி பேசுவான்? இந்த பாவம் செஞ்சா நரகம்னு சொன்னா, அல்ல அந்த பாவத்திலிருந்து என்ன பாதுகாத்துக்க, அந்த பாவத்திலிருந்து தன்னை எப்படி பாதுகாப்பது என்ற பயமும் பேணிக்கையும் ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஹதீஸ்லிருந்து நம்ம படிக்கணும். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? அந்த நம்ம உடனே நம்மளை பார்க்கணும், நம்மள்ட்ட என்னென்ன செயல் இருக்குது யூதர் கிறிஸ்தவர்கள் மாதிரி. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இக்திலாவு ஸலாத்துல் முஸ்தகீம்னு ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கிறாங்க. அந்த நூலில் எந்த அளவு விரிவா பேசுறாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்கள் அவர்களுக்கென்று வீடு கட்டுவதில் கூட அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கணும். ஒரு யூதர் கிறிஸ்தவர்களை போன்று அவங்களுடைய வீடு இருக்கக்கூடாது. கல்வியில பொருளாதார கல்வி, வேற தொழில்நுட்ப கல்வின்னு சொன்னா, அந்த கல்வியை யூதர்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து நமக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு கல்வி இருந்து அதை நம்ம எடுத்தாலும் கூட அதை அப்படியே நம்ம எடுக்கக்கூடாது. அதுல நமக்கு தேவையான அளவுக்கு மாற்றங்களை செய்துதான் அந்த கல்வியை நம்ம எடுத்துட்டு வரணும். அதே போல ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒன்று பொது பயனுள்ள ஒரு விஷயமாக இருந்து அது அவங்க கண்டுபிடிச்ச விஷயமாக இருந்தா அதை நம்ம அப்படியே எடுக்கக்கூடாது. அதுல அவர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய வகையில ஏதாவது மாற்றங்களை செஞ்சுதான் நம்ம எடுக்கணும். அந்த அளவுக்கு கண்காணிக்க சொல்றாங்க. புரியல உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன்ல ஒரு அம்சமாகவே வைத்தார்கள், என்ன? யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாக செய்யுங்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாக நடப்பதை ஒரு அம்சமாகவே சொன்னார்கள். இப்ப ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்தமா தலைய தூக்கி சீவிருப்பாங்க, தலைய மொத்தமா சீவிருப்பாங்க. அப்புறம் மதினால வந்து பார்த்தா யூதர்கள் அந்த மாதிரி சீவி இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க, நீங்க நடுவுல வாக்கெடுத்து சீவுங்கன்னு சொன்னாங்க. அதே போல தாடிக்கு யூதர்கள் மருதாணி போடுறது கிடையாது, நீங்க மருதாணி போடுங்க. அதே போல அதாவது மஜூசிகளுக்கு முஷிரிக்குகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், அவங்க தாடியை சிறைக்கிறாங்க, நீங்க தாடியை நீளமா வளருங்க. அந்த மாதிரி நிறைய ஹதீஸுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாற்றம் செய்யுங்க. உதாரணத்துக்கு சஹருடைய விஷயத்துல, நோன்புனுடைய நேரத்துல நீங்க சஹரு செய்யுங்க, ஏன்னா யூதர்கள் சஹரு செய்யாம நோன்பு வைக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. பொதுவாகவே எவ்வளவு யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மாறு செய்யுங்க, ஏன்னா அதன் மூலமாக நீங்கள் நேர் வழிக்கு நெருக்கமாவீர்கள். புரியுதுங்களா? அடுத்து இன்னொரு பாடத்தை படிப்போம். பாப் இஸ்மி மன் தஆ இலா தலாலத்தின் அவ் சன்ன சுன்னதன் சையிஅதன். எவர் ஒருவர் வழிகேட்டின் பக்கம் மக்களை அழைப்பாரோ அல்லது தவறான ஒரு பழக்கத்தை மக்களுக்கு மத்தியில ஏற்படுத்துவாரோ அவருடைய தண்டனை, அவருடைய குற்றம், அதை பற்றிய பாடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நஹலுடைய 25வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், வமின் அவுசாரில்லதீன யுதில்லூனஹும் பிகைரி இல்மின். யார் தானும் வழிகெட்டு பிறரையும் வழிகெடுத்தார்களோ, இல்மு இல்லாமல் பிறரை வழிகெடுத்தார்களோ, அந்த தன்னால் வழிகெடுக்கப்பட்டவர்களுடைய பாவத்தையும் வழிகெடுத்தவர்கள் சுமப்பார்கள். இப்ப ஒரு மனிதன் ஒருத்தரை தவறான வழிக்கு தூண்டினால், தவறான வழியை போதித்தால், இவனுக்கு ரெண்டு தண்டனை. ஒண்ணு என்ன, தானும் வழிகெட்டது, இன்னொருத்தர் தன்னால் தவறான முறையில வழிகாட்டப்பட்டு அவர் தவறு செய்றாரு பாருங்க, அந்த பாவத்தையும் இவர் அடைய பெறுவார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதுக்கு கீழே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், லைஸ மின் நஃப்ஸின் துக்தலு துல்மா இல்லா கான அலபுனி ஆதமல் அவ்வலி கிஃபுலும் மின்ஹா. யார் ஒருவன் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்தாலும் சரி, முதன் முதலிலே ஆதமுடைய மகனிலே ஒருவர் கொலை செய்தார் அல்லவா, அவருக்கு அதிலிருந்து ஒரு பங்கு போய் சேர்ந்தே தவிர இருக்காது. அப்ப முதல் முதல்ல கொலை செஞ்சவன் அந்த ஆதமுடைய அந்த மகனுக்கு பின்னால் கொலை செய்பவர்களுடைய பாவங்கள் எல்லாம் சென்று சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸிலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு இந்த நூலோடு எந்த விஷயத்தை உணர்த்த விரும்புகிறார்கள்? எப்படி ஒரு மனிதர் இல்மு இல்லாமல் தவறான ஒன்றை போதிப்பாரையானால், தவறான ஒன்றை மக்களுக்கு சொல்வாரையானால் அவருக்கு தன்னால் வழிகெடுக்கப்பட்டவர்களுடைய பாவமும் கிடைக்குமோ, அந்த மாதிரிதான் ஒருவரிடத்திலே இல்மு இருந்து அவர் ஒரு மனிதருக்கு நேர் வழி காட்டினால் அந்த நேர்வழியை பின்பற்றக்கூடியவருடைய கூலியும் இவருக்கு கிடைக்கும். அப்ப இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில ஹதீஸுகளை நேரடியாகவே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மன் தஆ இலா ஹுதன், யார் ஒருவர் நேர்வழிக்கு மக்களை அழைப்பாரோ கான லஹு மினல் அஜ்ரி மிஸ்லு உஜூரி மன் தபிஅஹு, அந்த நேர்வழியை பின்பற்றியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியெல்லாம் அழைத்தவருக்கும் கிடைக்கும். இப்ப நீங்க முயற்சி செய்து ஒரு மனிதரை தொழுகையாளியாக ஆக்கினீர்கள், அல்லது ஒரு மனிதருடைய தொழுகையை சரி செய்து கொடுத்தீர்கள், ஒரு மனிதனுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் அவர் அந்த தொழுகையை தொழும் காலமெல்லாம், அல்லது உங்கள் மூலமாக கற்றுக்கொண்ட இல்மின்படி அவர்கள் செயல்படும் காலமெல்லாம் அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அந்த நன்மை முழுக்க கற்றுக் கொடுத்தவருக்கு கிடைக்கும். அப்ப அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முழு உம்மத்துகளுடைய நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு பெரிய நன்மை அவங்களுக்கு, முழு உம்மத் சஹாபாக்கிலிருந்து தாபியன்கள் இருந்து கியாமத்து நாள் வரைக்கும் உலகத்தில் வரக்கூடிய அத்தனை கோடி முஸ்லீம்களுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, திக்ரு, குர்ஆன் ஓதுறதனுடைய அந்த நன்மை அப்படியே யாருக்கும் போய் சேர்ந்துகிட்டே இருக்கு. ஏனென்று சொன்னா அவங்க மூலமா தான் நமக்கு தீன் கிடைச்சிச்சு, அதே போல அவங்களுடைய சஹாபாக்களுக்கு. அப்ப அவர்கள் காலத்தால கொஞ்சமா அமல் செஞ்சிருந்தாலும் கூட, ஆனா பின்னாடி வந்தவர்கள் காலத்தால் அதிகமா அமல் செஞ்சிருந்தாலும் நம்ம நன்மையில் அவங்களை மிகிக்க முடியுமா? ஏன் முடியாது என்று சொன்னா, அவங்க காலத்தால குறைவா அமல் செஞ்சிருந்தாலும் பின்னாடி வந்தவங்களுடைய நன்மையெல்லாம் போய் அங்க அவங்க அக்கௌண்ட்ல சேர்ந்துகிட்டே இருக்குது. அதனால நன்மையால் அவர்கள் எப்போதும் அதிகமானவர்கள் தான், அவங்கள யாருமே மிஞ்சவே முடியாது. அப்ப அதே போல மந்தா இலா தலாலத்தின், யார் ஒருவர் வழிகேட்டுக்கு அழைப்பாரோ கான அலைஹி மினல் இஸ்மி மிஸ்லு ஆசாமி மன் தபிஅஹு, அதை பின்பற்றக்கூடியவர்களுடைய பாவத்தை போன்று அவருக்கு அந்த பாவம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதனால பின்பற்றியவர்களுடைய பாவத்தில் குறைவு ஏற்பட்டாது, அவங்களுக்கு எப்படி பாவமோ அதே போல வழிகெடுத்தவருக்கும் பாவம் போய் சேரும். அப்ப இந்த ஹதீஸுகள்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த செய்தி என்னவென்று சொன்னா, ஒரு மனிதர் எப்போதுமே நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், நேர்வழியின் பக்கம் மக்களை தூண்டக்கூடியவராக இருக்க வேண்டும், தவறான ஒன்றின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருந்துவிடக்கூடாது. அப்ப நேர்வழி எது, நேர்வழி என்பது எது? எது குர்ஆன்ல சொன்னால சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நேர்வழி. எது வழிகேடு, எது குர்ஆன்ல சொன்னால சொல்லப்படவில்லையோ அந்த ரெண்டுக்கும் முரணாக இருக்குதோ அது வழிகேடு. ஒரு முஸ்லீமாகப்பட்டவர் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படி அவர் அழைக்கும் போது அவருக்கு தன்னுடைய அழைப்பை ஏற்று பின்பற்றக்கூடியவர்களுடைய நன்மைகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஜஸாகல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.